الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه اللذيذ بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. صدق الله العلي العليم. عن ابن مسعود رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم: لا تزال قدم ابن آدم يوم القيامة من عند ربه حتى يسأل عن خمس: عن عمره فيما أفناه، وعن شبابه فيما بلاه، وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه، وماذا عمل فيما علم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்றும் நிகர தன்புடையோனுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தென்னும் கருணையும் சலாம் என்னும் வீடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஊ தாபிஈன்கள், நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா பள்ளி வாயிலே காப்புடைய நீயத்துடன் வீட்டிற்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றும் முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு குறுகிய கொஞ்ச கால வாழ்க்கையை தந்து நம்மை உலகுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். இந்த உலகுக்கு வந்திருக்கக்கூடிய நாம் யாருமே நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல. அவ்வாறு உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லது வாழ இருக்கிறார்கள் என்பதற்கு எந்த ஒரு உதாரணமும் வரலாறும் சான்றும் கிடையாது. வரக்கூடியவர்கள் எல்லாருமே அவரவருக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட கால அளவு முடிந்ததன் பின்னால் நிச்சயம் சத்தியமாக மௌத்தை சந்திக்க வேண்டும். இந்த மௌத்து எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எவ்வாறு நமக்கு ஏற்படும் என்பதை யாராலும் யூகிக்கவோ நினைச்சு பார்க்கவோ சிந்திக்கவோ முடியாத விடயமாக இருக்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மௌத்து எவ்வளவு சீக்கிரமாக மனிதனை வந்தடைகிறது, எவ்வளவு அவசரமாக மனிதனை மௌத்து வந்து சந்திக்கிறது என்பதை சொல்லும் பொழுது சொன்னார்கள், நான் தொழுகையில ஒரு சலாம் கொடுக்கிறேன், இன்னும் சலாம் கொடுப்பதற்கு இடையில் என்னுடைய உயிர் பிரிஞ்சிருமோ தெரியாது என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் தொழுகிறோம், தொழுகையை பத்தி எங்களுக்கு தெரியும். தொழுகையில பல நிலைமைகள் பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நிலைமையிலையும் ஓதுவதற்கென்று அவுராதுகள் திராத்துகள் எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் ஒரு சலாம் கொடுத்தால் இன்னொரு சலாம் கொடுப்பதற்கு இடையில் ஓதுவதற்கென்று எந்த ஒன்றும் கிடையாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, நிமிடங்கள் கூட கணக்கெடுக்க முடியாது, சில செகண்ட்கள் மாத்திரம்தான், இந்த சொற்ப நேரம் உலகத்தில் நாம் உயிரோடு இருப்போம் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்பதைத்தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நம்முடைய ஆசா பாசங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, இன்னொரு 10 வருடங்களுக்கு பின்னாடி செய்யக்கூடிய காரியத்தை இப்பவே திட்டம் போடுகிறோம், அதற்குரிய செயற்பாடுகளை நகர்த்துகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், கொஞ்ச நேரம் உயிரோடு இருப்போம் என்றது உறுதி இல்லை, அப்படின்னா நாளைக்கு நாளை அன்றைக்கு உள்ள நேரங்களில் நாம் செய்யக்கூடியவைகளுக்கு யாரு கேரண்டி தந்தது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதனால நாம் பார்க்கிறோம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உயிரை ஏதாவது ஒரு இடத்துல கைப்பற்றோனும் அல்லது அவனை மௌத்தாக்கோனும் என்று முடிவு பண்ணினால் அந்த இடம் வரைக்கும் அவனுக்கு ஒரு வேலைய ஒரு தேவையை ஏற்படுத்தி அந்த இடம் வரைக்கும் அவனை போக வச்சு அவனுடைய உயிரை கைப்பற்றுவான் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனாலதான் இன்றைக்கு நிறைய பேரை நாங்க பார்க்கிறோம் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய கழுத்து காதில் இருக்கக்கூடிய நகை நட்டுகள் எல்லாத்தையும் விற்று இருக்கக்கூடிய அசையும் அசையா எல்லா சொத்துக்களையும் விற்று வெளிநாட்டுக்கு போறார். ஏண்டா வித்ததெல்லாத்தையும் ரிட்டர்ன் திரும்பி வாங்கணும் அல்லது இருக்கிறதை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணும் அல்லது நிம்மதியான சுகண்டியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போறார். பல நாடுகள் அவர் பெய்த்து ஒரு மாசம் அல்லது ஒரு வருஷம் அல்லது ஒரு 2-3 வருஷங்களுக்கு பின்னாடி தகவல் ஒன்று வருகிறது, அங்கிருந்து இன்னார் இந்த இடத்துல பார்த்தாயிட்டார், ஜனாசாவை கொண்டு வரன்னா குறைஞ்சது 3 மாசம் பிடிக்கும் அல்லது ஒரு 20 நாள் பிடிக்கும். என்ன செய்யற இந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு நாமே சொல்றோம் ஜனாசாவை அங்கே அடக்கம் செய். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்வின் மூலமாக இந்த சம்பவத்திலிருந்து இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வர விஷயம், அல்லாஹ் அந்த மனிதனை அந்த இடத்துல உயிரை கைப்பற்றணும் என்றதை முடிவு செய்திருக்கிறான், அவனுடைய உயிர் அந்த இடத்துல போகணும் என்றது முடிவாக இருக்கிறது. அல்லாஹ் தேவைய வேலைய ஏற்படுத்தி அந்த இடம் வரைக்கும் பெய்து அல்லாஹ் அவனுடைய ரூஹை கைப்பற்றி இருக்கிறான். இதுதான் உண்மை யதார்த்தம். நானும் நீங்களும் இதை விலகி கொள்ளும். இன்னைக்கு பஸ்ல போறோம், ஒரு தேவை நிமித்தம் தான் ஒரு பகுதிக்கு போறோம், திரும்பி வருவோமா என்றது யாருக்கும் தெரியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படியோ எங்களுக்கு எங்களுடைய உயிர் பிரிஞ்சிடும், பின்னால தொடர்ந்து வாழ்க்கை இருக்க அவருடைய வாழ்க்கை மஷ்ஷருடைய மைதானம். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்ஷருடைய மைதானத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், இன்றைக்கு உலகத்தில் பல லட்சக்கணக்கான மைல்கள் கப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியன் நாளை கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலால் ஒரு ஜான் தூரத்தில் ஒரு ரிவாயத்து. இன்னொரு ரிவாயத்தில் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மைல் தூரத்தில் இந்த சூரியன் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கரண்ட் கொஞ்சம் கட் ஆகும், சுத்துற ஃபேன் எல்லாம் கொஞ்சம் நிக்குமண்டா, எவ்வளவுதான் நான் இங்க இருந்து பேசிக்கொண்டிருந்தாலும் அவசரமா முடிச்சுங்கன்னா ஹெலிமெட் பேசுறது கேளும் என்ற ஒரு உணர்வோட தான் நாம இருக்கும். ஏன், பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து அடிக்கக்கூடிய இந்த சூரியனின் வெப்பத்தை நம்மளால தாங்கிக் கொள்றதுக்கு முடியாது. இன்றைக்கும் கூட கொஞ்சம் வெளியில போயிட்டு பார்த்தா கடும் வெப்பம், பாதையால நடந்து வரும் பொழுது யாருமே நமக்கு பக்கத்தில் இருக்க மாட்டான், நாங்களே எங்களுக்குள்ள பேசிக்கொள்றோம், சரியான வெயிலாயிருக்கு நடக்கவே இல்லை, எங்களுக்குள்ள நாங்களே பேசுறோம். இது பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து அடிக்கக்கூடிய இந்த சூரியனின் வெப்பம் தாங்கிக் கொள்ள முடியாது. நாளை சியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதனுடைய சிலைக்கும் மேலால ஒரு ஜான் தூரத்தில் அல்லது ஒரு மைல் தூரத்தில் இந்த சூரியன் இருக்குமண்டா, எவ்வளவு வெப்பமாக இருக்கும். அருமநாயகம் செல்லந்தாலுக்கும் சொன்னார்கள், இந்த சூரியனுடைய வெப்பத்தில் இருந்து ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பில் இருந்தும் வியர்வைகள் ஆறுகளாக ஓடும். அந்த வியர்வைகள் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கும். இதிலே மனிதன் உலகத்தில் செய்த பாவத்துக்கு தக்க பாவத்தினுடைய அளவு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பான். சொல்லிவிட அருமநாயகம் செல்லல்லாஹு சொன்னார்கள், சில மனிதர்களுடைய கரண்டை கால் வரைக்கும் வியர்வைகள் ஆறுகளாக ஓடும், சிலர்களுடைய முழங்கால் வரை, சிலர்களுடைய இடுப்பு கழுத்து தலைக்கு மேலால் வியர்வைகள் ஆறுகளாக ஓடும். இதிலே மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். சொல்லிவிட அருமநாயகம் செல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த நேரத்திலும் சில மக்கள் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்கள்ல பல மாதிரி வருகிறது. ஏழு கூட்டத்தினர்கள் அரசுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார்கள். இந்த கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மக்களையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கியாமம் வரைக்கும் யாரெல்லாம் வர இருக்கிறார்களோ வந்துட்டு போயிருக்கிறாங்களோ எல்லாரையும் ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்த்து அல்லாஹ் சில கேள்விகள் கேட்க இருக்கிறான், சில கேள்விகள் கேட்க இருக்கிறான். அந்த கேள்விக்கு பதில தயாரிக்கக்கூடிய ஒரு மைதானம், ஒரு இடம், ஒரு சந்தர்ப்பம், அதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை. ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு வாரத்தை நல்ல ஞாபகத்தில் வச்சா விளங்கும். அல்லாஹ் எங்களுக்கு நிர்ணயம் செய்திருக்கிறான், 60, 50, 40, 30 இந்த காலத்தில தான் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில தயாரிப்போம். மஹ்ஷர்ல தயாரிக்கலாம், கபர்ல தயாரிக்கலாம், தாயினுடைய கற்பறையில தயாரிக்கலாம், 7 மாசம், 8 மாசம், 10 மாசம் உப்பரியும ஒரு சிசு தாயினுடைய கற்புல
நாலு வருஷம் வரைக்கும் இருக்கு. அங்கேயும் தயாரிக்கலாம். அதுக்கு முன்னாடி அளமுள்ள அருவா, அங்கேயும் கேள்விக்கு பதில தயாரிக்கலாம். ஒரே இடம் இது மட்டும்தான். உலகத்தினுடைய வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கையில தான் கேள்விக்கும் பதில தயாரிக்கணும். உதாரணம், எக்ஸாம் ஹோலுக்கு போயிட்டிருக்கிறோம், பேப்பர்ஸ் கையில தரப்படுது, பேப்பர் எல்லாம் கையில தர, இன்ன கேள்விக்கு இன்ன விட அவர் முன்கூட்டி படிச்சிருந்தால் ஒரு நாளோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ பத்து வருஷமோ செலவழித்து படிச்சிருந்தா இன்ன கேள்விக்கு இன்ன விட எழுதி போட்டு பேப்பரை கொடுத்துட்டு வரையலும், எக்ஸாம்லையும் பாஸ் ஆகலாம். படிச்சிருந்தா இவர் ஒன்றுமே படிக்கல, கையில பேப்பர் தரப்படுது, மேலும் தெரியா கீழும் தெரியா கேள்வியும் தெரியா, என்ன செய்யறோம்? பெஸ்ட் பேப்பரை, பெரும் பேப்பரை திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாரோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னுடையும் உங்களுடையும் எல்லாருடைய வாழ்க்கையும் பெஸ்ட் பேப்பர் மாதிரி ஆகக்கூடாது, பெஸ்ட் பேப்பர் மாதிரி ஆகக்கூடாது. அப்ப அல்லாஹ் எல்லாரையும் பார்த்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்க இருக்கிறான். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் ஹதீஸ்ல சொல்லும் பொழுது சொன்னார்கள், லா தஸாலு கதம பனி ஆதம், ஆதமுடைய மகனுடைய மனிதனுடைய ரெண்டு பாதங்களும் அசையாது.
yesyourvoice.com
வெச்ச ரெண்டு பாதமும் அசைய மாட்டிச்சு. எடுத்து 808 வைக்கலாம். எப்ப? யௌமல் கியாமா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்க்கு முன்னாடி கியாமத்துடைய நாளையும், அஞ்சு கேள்விகள் அவனிடத்தில் கேட்கப்படும் வரை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் எப்படித்தான் இருந்தாலும் சரி, இந்த அஞ்சு கேள்விக்கு நானும் நீங்களும் கட்டாயம் பதில் சொல்லோம், பதில் சொல்லியே ஆகும். பதில் சொன்னாத்தான் பயங்கரமான கியாமத்துடைய நாளையில் காலை எடுத்து இன்னொரு எட்டு வச்சு சுவர்க்கத்துக்கு போயிட்டு சேர்றது கேளும். அஞ்சையும் சொல்றதுக்கு நேரம் பத்தாது, ஒன்றெண்டு மட்டும் ஞாபகப்படுத்து. முதலாவது ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய முழு வாழ்க்கையையும் எப்படி செலவு செஞ்சீங்க? முதலாவது கேள்வி, பிறந்தது தொடக்கம் மௌத்தாகும் வரைக்கும் ஒரே கேள்வி பதில் சொல்லணும். அதுக்குள்ள பல கதாபாத்திரங்களை ஏற்றிக்கிறோம் நாங்க, பல கதாபாத்திரம், பல சந்தர்ப்பம், பல நிகழ்வு, சிறு பிராயம், வாலிபம், வயோதிபம், கணவனாக, தலைவனாக, குடும்ப தலைவனாக, ஒரு தொழிலதிபராக, ஒரு ஆசிரியராக, ஒரு ஆலிமாக, இப்படி பல பல கதாபாத்திரங்களை ஏற்றுத்தான் இந்த வாழ்க்கை கழிஞ்சிருக்கு. அல்லாஹ் கேட்கிறான் ஒரே கேள்வி, இந்த எல்லா கதாபாத்திரத்தையும் எப்படி கழிச்சீங்க? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய பிரகாரம் தான் ஹதீஸை ஏற்று அதன் பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை கழிச்சால் அல்லாஹ் உங்களிடத்தில் பதில் சொல்றது கேளும். யா அல்லாஹ், நீ சொன்ன மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறது. ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இந்த வாழ்க்கை இந்த திசையை நோக்கியா போய்கொண்டிருக்கிறது, அல்லது என்னுடைய திசை மாறி இருக்கதா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய வாலிப காலத்தை எப்படி கழிச்சு? பொதுவா மனிதனுடைய வாழ்க்கைய பிரிச்சமுன்னு சொன்னா நிறைய பகுதிகள் இருக்குது. பிரத்யேகமான பகுதிகளாக பிரிக்கக்கூடிய நேரத்தில் மூணு பகுதியா பிரிக்கிறது கேள்வி. ஒன்று சிறுபிராயம், இரண்டாவது வாலிபம், மூணாவது வயோதிபம். பிரத்யேகமா மூணு பகுதியா பிரிக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது கேள்வியில இந்த வாலிபம் என்றது வருவது, முழு வாழ்க்கை அப்படின்றதுக்குள்ள வாலிபம் அடங்குது. இருந்தாலும் அல்லாஹ் இரண்டாவதா, பிரத்யேகமா, முக்கியமா, இன்னொரு கேள்வியா வாலிபத்தை ஏன் கேட்கிறான், எதுக்கு கேட்கிறான்? நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி சாதாரண பருவம் அல்ல, மிக பெருமதியானது, பொக்கிஷமானது, பாதுகாக்கப்பட வேண்டிய பருவம், வழி நடத்தப்பட வேண்டிய பருவம், கண்காணிக்கப்பட வேண்டிய பருவம். இன்றைக்கு திறந்து ஒட்டிக்கிறோம், திறந்து ஒட்டிக்கிறோம், எங்க போனாலும் சரி நாங்களே சொல்லிக் கொள்றோம், கட்டுக்கு அடங்காத பருவம் அப்படின்னு நாங்களே திறந்து ஒட்டிக்கிறோம். இதால வரக்கூடிய விபரீதங்கள் நிறைய நிறைய விபரீதம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீளமா பேசணும், நீளமா பேசணும், நேரம் எடுத்து பேசணும், டைம் பத்தாது. இந்த வாலிபம் பொதுவா சொல்லக்கூடிய நேரத்தில் சேத்துல நாட்டின கம்பு மாதிரி இங்கிட்டு தள்ளினோம்டா அப்படியே முழுசா போயிட்டு கீழே விழுந்துடும், அடுத்த பக்கம் தள்ளினோம்டா அங்கிட்டும் போயிட்டு அது அப்படியே கீழே விழுந்துடும். அதாவது நல்ல வழியை காட்டுவோம் என்றால் முழுக்க நல்ல வழி பக்கமே போயிட்டுருவான். அதுவே தீய நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட வழியை காட்டக்கூடியவர்கள் பக்கம் சாயமண்டா அந்த மனிதனுடைய வாழ்க்கை எங்கெங்கோ போகுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பேர் பொறுப்பு சொல்லணும், குறிப்பா பெற்றோர்கள் பதில் சொல்லணும், வாலிபர்களும் சிந்திக்கணும். எங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்குது? எங்களுடைய முன்மாதிரியாக நாங்கள் தாரெல்லாம் எடுத்துக்கிறோம், யார் எடுத்துக்கிறோம்? நிறைய வாலிபர்கள்ட்ட கேட்டா நிறைய வாலிபர்களுடைய செயல் ரூபத்தை வச்சு பார்த்தாலும் கூட அவங்களோட முன்மாதிரி வழிகாட்டி யார் யாரோ, யார் யாரோ. ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஞ்ச நேரம் மிச்ச நேரம் பேசிட்டு இருந்தா சீடியை கொஞ்சம் மாத்தி போடுங்க, பழைய ரெக்கார்ட தான் போடுறீங்க திரும்ப. பழசில்ல எப்பவுக்கும் எந்த காலத்துக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரே வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. பழைய சொல்லாது, புதுசா சொல்லுங்க, ஏதாவது புதுசா சொல்லுங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, எங்கட வாலிபர்களுடைய வாழ்க்கை திசைகள் எப்படி மாறும்? சின்னவர்கள் பெரியவங்க வரை முன்மாதிரி எவனாவது ஒரு நடிகனா இருக்கும், அல்லது ஒரு கிரிக்கெட் வீரனா இருக்கும், அவன் எப்படி எல்லாம் வாரானோ, எப்படி எல்லாம் இருக்கிறானோ, ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்குதோ அதுதான் இன்றைக்கு எங்கட வாலிபர்களுடைய செயல்முறைகளாக இருக்கு. இஸ்லாத்துக்கு புறம்பான, இஸ்லாம் தடுத்த செயல்பாடுகள் இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கு. இப்படித்தான் ஒரு வாப்பா திருநாள் டைம்ல தந்த பான்கிட்ட கொடுத்தாரு, ஒரு 20 வயசுமான், ஒரு 20,000 ரூபாய் காசு, திருநாளைக்கு தேவையான உடுப்பெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தார். என்ன வாப்ப வாங்கி கொடுத்தா அவனுக்கு ஒத்து வராது, நிறைய நொட்ட நொடசல் சொல்லுவான், அது சரி வரா இது சரி வரான். அதனால இந்த தொல்லை தாங்க இல்லாம பாப்பா கையில கொடுக்கிறார், நீயே போய் உனக்கு தேவையான உடுப்பு வாங்கிக்குவா. 20,000 ரூபாய் தள்ளி கொடுத்துக்கிறாரு, இரவு எடுத்துட்டு வந்தோடனே கேட்கிறாரு உடுப்பு கொண்டு, அது கொண்ட காட்டு என்ன வாங்கிக்கிறே பாப்போம். பார்த்தா எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கு, சிறியதாக இருக்கு. 20 வயசு பையன் சிறிய உடுப்பு வாங்கிக்கிறான். பாப்பா கேட்கிறாரு, பாப்பா சொல்றாரு, நான் தள்ளி தந்தது உனக்கு உடுப்பு வாங்கத்தான், தம்பிக்கு இல்ல, தம்பிக்கு நான் பார்த்துக் கொள்றேன், நான் வாங்கி கொடுக்கிறேன். மகன் சொல்றான், பாப்பா நான் அவ்வளவு பெரிய தாராள குணம் உடையவன் அல்ல, தம்பிக்கு உடுப்பு வாங்கவும் இல்ல, நான் வாங்கினது எல்லாமே எனக்குத்தான். அப்ப பாப்பா கேட்கிறாரு, இதெல்லாம் சின்னதா இருக்குது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மகன் சொல்றான், பாப்பா இதுதான் லேட்டஸ்ட் முறை, நவீன யுகம் இது, நீங்கெல்லாம் பழையால் உங்களுக்கு தெரியா. ஒரே வார்த்தை எதை எடுத்தாலும் இன்னைக்கு வாலிபர்கள் சொல்ற வார்த்தை தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியா. நீங்க பழையாள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த சிறுவன் வாங்கியிருக்க, அந்த வாலிபர் வாங்கியிருக்கக்கூடிய டீ ஷர்ட் பார்த்தா இடுப்புக்கும் மேல, கவுச்சரை பார்த்தா கீழே, அல்லது பொட்டுமை பார்த்தா கீழே, இடுப்புக்கு கீழே. நிறைய பள்ளிகள்ல போர்டு போட்டுக்கிறாங்க, என்னன்னு போட்டிருக்கிறாங்க, ஒரு போட்டோ சொன்ன போட்டு, இப்படி எல்லாம் தொழாதீங்க, தொழவானம் தொழக்கூடாது. என்னது அதை போட்டுட்டு ஒரு குனிஞ்சா டீஷர்ட் மேல பொட்டுமோ டவுசரோ கீழே, உள்ளுக்குள்ள போட்டிக்கிற உடுப்புல இருந்து எல்லாமே பின்னுக்கு விளங்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே, கண்ணியமானவர்களே, சுத்தமான ஹராம். தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் ஆணுடைய அவுரத் மறைக்கி கோணம், தொழுகையில் மறைக்க வேண்டிய பகுதிகளில் தொப்புளுக்கும் முழங்காலுக்கு மறைக்கோணம். இந்த இடுப்பு பகுதி கீழே போனா மேல போனா தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி திறந்தா தொழுகையே கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே, வாலிபர்களும் விளங்கணும், எங்களை உடுப்புகள் எப்படி இருக்குது? அப்படி இல்லைன்னா சல்லி கொடுத்து கிழிஞ்ச உடுப்பு வாங்கிட்டு அங்கங்க பேச்சு போட்டியில், தொடையில பேச்சு போட்டியில் கவுசர் விலை கொடுத்து கிழிஞ்சத்தை வாங்கிட்டு வர, கிழிஞ்ச உடுப்பு அவுரத்து வெளியில மறைக்க வேண்டிய பகுதி வெளியில, எப்படி அவனுடைய தொழுகை கூடும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, தலை முடிகளை பார்த்தா வாலிபர்களுடைய நிலைமைகள், தலை முடிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோலம், நடுவுல கொஞ்சம் சுத்தி வளைச்சு கரையன் கடிச்ச மாதிரி, அல்லது ஏதாவது என்னத்தினாலும் கொண்ட போட்டு பிசைஞ்சு கூறு மாதிரி. சில நேரம் செலவங்களுடைய தலையில எழுத்தெல்லாம் வலிவிக்கிறது, எழுத்தெல்லாம் கோடு கோடாயிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உம்மா பார்த்துட்டு என் மகன் எவ்வளவு அழகா இருக்கிறான், அழகா இல்ல, இஸ்லாத்துக்கு புறம்பானது, ஹராமான முறை. பெற்றோர்களை இதை கவனிக்கோடு சொல்லிக் கொடுக்கணும், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நேரான திசையில் வழி நடத்தப்படணும், இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லைண்டா நாங்க தான் கவலைப்படணும், நாங்க தான் கவலைப்படணும், பெற்றோர்களை நாங்க தான் தலையில கை வச்சு ஒப்பாரி வைக்கணும். நேற்றைய சம்பவம், நம்முடைய ஒரு வாலிபர், முஸ்லீம் வாலிபர், போதை வஸ்துக்கு அடிமை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய பேர், நிறைய வாலிபர்கள் ஒவ்வொரு தரத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விதமான போதைக்கு அடிமை. செல்வந்தர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய தரத்துக்கு ஏத்த மாதிரி அடிமட்டம், அடிமட்டத்துக்கு ஏத்த மாதிரி. பெற்றோர்களை யாரு நண்பர்கள் பார்த்துக்கோங்க, கடைசியில தலையில கை வச்சு ஒப்பாய் வைக்கும் பிள்ளைய நிலைமைய பார்த்து. போதைக்கு அடிமை, வைத்தியம் பார்த்து கொண்டிருந்த ஏலா தூக்குல போட்டு அவனே தற்கொலை செய்து கொண்டான். முடிவு இதுதான். அல்லாஹ் பாதுகாக்கணுமே எங்க எல்லாரையும், எங்களுடைய வாலிபர்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் போதைக்கு பின்னாடி ஒன்று ஜெயில போய் சந்திக்கோடு, நிறைய வாலிபர்களுடைய அட்ரஸே இல்ல, எங்க தெரியா, ஆனா தேடி பார்த்தா எங்கேயாலும் ஒரு ஜெயில தன்னை மாச்சு கொள்றான், இல்லாட்டி யாராவது ஒருத்தருக்கு தீங்க விளைவிக்கிறான். அண்மையில ஒரு வாலிபன் தன்னுடைய தாயினுடைய தாய் தந்தை ரெண்டு பேரையும் வெட்டு வெட்டு நான் வெட்டி வெத்த வெள்ளத்துல போட்டுட்டு போதைக்கு தள்ளி கொடுக்கலன்றதுனால் நம்முடைய சமூகம் எங்க போய் கொண்டிருக்கு? பெற்றோர்களை மிச்சம் நிதானம், எங்களை பிள்ளைகளை பாதுகாப்போம், யாரோட போறான், யாரோட வாரான், இனி மன்னிச்சுக்கோ, ஞாபகப்படுத்தணும், சொல்லணும். கடவுள் பாடசாலைகள் கூட இன்றைக்கு அதுக்கு விதிவிலக்கு இல்லை, கணிப்பீடு சொல்லுது, கல்வி அமைச்சு சொல்லுது, கணிப்பீடு பிரபல்யமான பத்திரிகையில் வந்துச்சு. 15 வயசுக்கு மேல உள்ள வாலிபர்களில்
பதினோரு சதவீதமானவர்கள் போதைக்கு அடிமை. ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் போதைக்கு அடிமை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, எங்கட பிள்ளைகளுக்கு வாஜிபான கட்டாயமாக இஸ்லாம் சொல்லி தருகிறது குர்ஆன படித்து கொடுக்கும், குர்ஆன சொல்லிக் கொடுக்கணும், இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்க யோசிச்சிருவானம், நான் வேறையா ஒரு அமைப்பா பேசுறேன், படிப்புன்றதுக்கு நான் எதிரியும் இல்லை, வேணாம சொல்ல இல்லை, நல்ல படிக்க வைங்க, எவ்வளவுக்கு ஏழுமோ அவ்வளவுக்கு படிக்க வைங்க, மார்க்கத்தை மட்டும் கொடுக்காம உற்றாள் குரான் படிச்சு கொடுக்கிறது. தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓத இல்லண்டா தொழுக கூடாது, வாஜிப் தரது. அப்ப குரான படிக்கிறது வாஜிப், சொல்லிக் கொடுக்கணும், இடமில்லை அதை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். இல்லண்டா இல்லண்டா விபரீதம் எங்க போய் முடியும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நேற்றைய தினம் கொழும்பு பகுதியை சேர்ந்த ஒரு முதியவர் தூரத்தில் ஒரு இடத்துல வயோதிப்ப இல்லத்தில் வஃபாத்தாகி இருக்கிறாரு. மனைவி பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒருத்தர் கூட அந்த ஜனாசாக்கு சமூகம் அளிக்கல, யாரோ கொஞ்ச பேர் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்திருக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், எங்களுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. பெற்றோர்கள் யோசிக்கணும், பிள்ளைகள் மனைவி எல்லாரும் இருந்து பெரிய லெவல்ல இருக்கிறான், ஆனா ஒரு புள்ள போகல ஜனாசாக்கு, வயோதிப இல்லத்தில் காலம் கழிச்சிட்டு ஜனாசாவை அடக்கம் செஞ்சிருக்கிறான். எங்க பிள்ளைகளுக்கு நாங்க இஸ்லாத்த மார்க்கத்தை தீன குரான கொடுக்கல என்றா இதே நிலைமைதான் எங்களுக்கும் வரும், இதே நிலைமைதான் எங்களுக்கும் வரும். பெற்றோர்கள் பொக்கிஷம் பாதுகாக்கணும், இல்லாதவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அதுல பொறுமதியை சொல்லுவார்கள். ஒரு நாளும் அநியாயம் செய்ய வேணாம், சொத்துக்காக பாப்பாவை உமாவை ரோட்ல விரைச்சி விட்டுறாங்க, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ரோட்ல வீதியோரமா சுத்தி கொண்டிருக்கிறாங்க, தாயினுடைய பாதத்துக்கு கீழாக சொர்க்கம். நபி அவர்கள் சொன்னார்கள், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதுல ஒரு வகையில பெற்றோர்கள் நாங்களும் எங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாத்த மார்க்கத்தை கொடுத்தோம் என்றால் பெற்றோருடைய பொறுமதி என்ன, பெற்றோருடைய கண்ணியம் என்ன, பிள்ளைகளுக்கு வழங்கும். அதுக்கு மாற்றமாக எங்கட செயல்பாடுகள் அமையும் என்றா நிச்சயம் சத்தியமாக இந்த அவல நிலைதான், இப்படி ஒரு நிலைமை தான் நமக்கு ஏற்படும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உலகத்தில் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ அல்லாஹ் எல்லா பாவத்துக்கும் அவன் நினைச்ச மாதிரி உலகத்திலையும் ஆக்கிரத்திலையும் தண்டனை கொடுப்பான். ஆனா யாரெல்லாம் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில தண்டனையை கொடுக்காம மௌத்தாக்க மாட்டான், உலகத்திலேயே கிடைக்கும். அல்லாஹ் எங்க எல்லாரையும் பாதுகாக்கணும், பெற்றோர்களை பாதுகாப்போம், அவர்களை கண்ணியப்படுத்துவோம், அவர்களுக்கு ஹிதுமத்துகளை செய்வோம், அவர்களுடைய துஆக்களை பெற்றுக் கொள்வோம். அதுக்கு மிக முக்கியம் பெற்றோர்கள் எங்கட கடமையை விட்டும் நாங்க தவறக்கூடாது, எங்கட பிள்ளைகளுக்கு இஸ்லாத்த மார்க்கத்தை தீன சொல்லிக் கொடுப்போம். அப்ப தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கேலும், நாம வயோதிபர்களாகும் பொழுது நம்மளை அரவணைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், எங்களுக்காக வேண்டிய துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள். அர்மினாகி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மௌத்தா போனா அவனுக்கும் உலகுக்கும் தொடர்பு துண்டிக்கப்படும் மூன்று விஷயத்தை தவிர, ஒன்று சதகத்தும் ஜாரியா, ஏதாவது நிரந்தர சதகா செய்யறோம் அதனுடைய நன்மைகளை கபருக்கு வரும், அதன் மூலமாக வரக்கூடிய முழு பிரயோஜனமும் கபருக்கு வரும். இரண்டாவது சொன்னார்கள், இல்முன் யுன்தஹவுபிஹி, பிரயோஜனமான ஒரு இல்மை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அமல் செய்யறாங்க தொடர்ந்து நடக்குது என்றா அதனுடைய நன்மை எங்களை கபருக்கு வரும். மூணாவது சொன்னார்கள் அவர்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉலா, எங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை உருவாக்கிட்டு போகும், அந்த பிள்ளை எங்களுக்காக வேண்டிய துவா செஞ்சால் அது ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஆலிமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை உருவாக்கினால்
அந்த பிள்ளை கேட்கிற துவா எங்கட கபருக்கு வரும் என்ற கருத்தை அருமிநாயகி சல்லல்லாஹு சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, இன்னைக்கு பாப்பா மௌத்தாக இருக்கிறாரு, 10 பிள்ளைகள் பாப்பா ஒரு யாசின ஓதுறதுக்கு பிராந்த சில பகுதிகளை ஓதுறதுக்கு ஒரு பிள்ளையும் இல்ல, 10 பேரும் கையை கட்டி நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. குரான் தெரியா பள்ளி அவர்கள் போகும் பெற்றோர்களை யோசிங்க, எனக்கு ஒரு யாசிந்த சில பகுதியை ஓதுறதுக்கு அல்லது குரான் சில பகுதியை ஓத இந்த பிள்ளையை நான் உருவாக்கலா, எங்களுடைய வாழ்க்கையின் வாழ்ந்ததின் அர்த்தம் என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக பிள்ளை பாக்கி எங்களை தந்திருக்கிறான், பெற்றோர்களையும் பெரும் பொக்கிஷமாக தந்திருக்கிறான். இவர்களை பாதுகாத்து உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து உயர்தரமான சுவர்க்கத்தை பேசி சேர்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்து அருள்வாயாக, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வாயாக, உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட அடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்து அருள்வாயாக, முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்து அருள்வாயாக, முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வை சூடுவாயாக, கடைசியில் கஷ்டப்படக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்து அந்தருள்வாயாக, முஸ்லீம்களுக்கு அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துருவாயாக. பசியோட பட்டணியோட கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா, அவர்களுக்கு நீ நிம்மதியை கொடுத்தது யாழ்லா, அவர்களுடைய இடங்கள் அவர்கள் நிம்மதியாக குடியமர்வதற்கு நீ தொகு செஞ்சது யாழ்லா, எங்க அனைவர்களுடைய பிரச்சனைகளை பாதுகாத்தது யாழ்லா, கடைசி நேரம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வோட மௌத்தாகுவதற்கு தொகு செஞ்சு அருள்வாயாக. வஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.